அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. அக்டோபர் மாதம் 13 தேதி திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில். இலங்கையின் உள்நாட்டு போர் காரணமாக 24 ஆண்டுகளாக நிறுத்தப்பட்டிருந்த யாழ்ப்பாண ரயில் சேவை மீண்டும் இன்று முதல் துவங்கப்பட்டிருப்பது குறித்த செய்திகள். இலங்கையின் தெற்கையும் வடக்கையும் இணைக்கும் இந்த ரயில் சேவை காரணமாக யாழ்ப்பாண பொருளாதாரத்தில் மாற்றம் ஏற்படுமா என்பது குறித்த ஒரு ஆய்வு கண்ணோட்டம்.
ரயில் மூலம் பொருட்கள் வடபகுதிக்கும் வடபகுதியிலிருந்து தென்பகுதிக்கும் ஏற்றி செல்ல மேலும் அந்த பொருளாதார தொடர்புகள் மேற்கொள்ளப்பட்டால் நிச்சயமாக டிரான்சாக்ஷன் கோஸ்ட் குறைக்கப்பட்டு அதன் மூலம் நுகர்வு அவர்களுக்கு பொருட்கள் குறைந்த விலையில் கிடைக்கப்பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன.
இந்தியாவில் வீசிய ஹூத் புயலில் ஏற்பட்ட சேதங்கள் குறித்த விரிவான செய்திகள், சர்வதேச கண்ணோட்டம், நிறைவாக விளையாட்டரங்கம் ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
தென்னாப்பிரிக்க தடகள வீரர் ஆஸ்கர் பிஸ்டோரியஸுக்கு சமூக பணியை தண்டனையாக அளிக்க வேண்டும் எனும் கருத்து தொடர்பில் அரச தரப்பும் அவரது தரப்பும் கடுமையான வாக்குவாதங்களில்
ஈடுபட்டனர்.
இரண்டு கால்களையும் இழந்து செயற்கை கால்களை பொருத்தி கொண்டு ஓடும் பாராலிம்பியனான ஆஸ்கர் பிஸ்டோரியஸுக்கு சமூக பணியுடன் கூடிய 3 ஆண்டுகள் வீட்டுச் சிறை அளிக்கப்பட வேண்டும் என்று அவர் தரப்பு வாதிட்டது. இது அவரது குணத்தை மாற்ற உதவும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அரச தரப்பு வழக்கறிஞர் ஜெரி நெல்லோ இப்படியான தண்டனை அதிர்ச்சியளிக்கும் வகையில் குற்றத்திற்கு ஏற்ற வகையில் அமையாது என்றும் இது ஒரு தண்டனையே அல்ல என்றும் வாதிட்டார். ஆஸ்கர் பிஸ்டோரியஸ் தனது காதலி ரீவா ஸ்டீம் கேம்பை சுட்டுக் கொன்றதான குற்றச்சாட்டில் குற்றவாளியாக கண்டறியப்பட்டாலும் அவரது மரணம் விளைவிக்கும் கொலையாக இருந்தாலும் திட்டமிட்ட கொலையாக இல்லை என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது.
கிழக்கு ஆப்கானிஸ்தானில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நேட்டோ படையினர் நடத்திய வான் தாக்குதல்களில் 7 பொதுமக்கள் கொல்லப்பட்டிருப்பதாக அங்குள்ள அதிகாரிகள் கூறுகின்றனர். உயிரிழந்தவர்களில் விறகு சேகரிக்கச் சென்ற 2 வயோதிபர்களும் 2 சிறார்களும் அடங்குவதாக பாக்தியா மாகாணத்தின் துணை ஆளுநர் பிபிசியிடம் கூறினார். ஆனால் இந்த தகவலை மறுத்திருக்கின்ற அமெரிக்கா தலைமையிலான படையின் பேச்சாளர் ஒருவர் ஆயுதம் தரித்திருந்த 8 ஆயுததாரிகளை கொல்லப்பட்டிருப்பதாகவும் பொதுமக்கள் யாரும் கொல்லப்படவில்லை என்றும் கூறியிருக்கிறார். பொதுமக்கள் பலியானமை உறுதிப்படுத்தப்பட்டால் அமெரிக்காவுடன் ஆப்கான் அரசாங்கம் 2 வாரங்களுக்கு முன்னர் கைச்சாத்திட்டிருக்கின்ற பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் பின்னர் நடந்திருக்கின்ற 1வது பொதுமக்கள் உயிரிழப்பு சம்பவம் இதுவாகும்.
ஆப்கானிஸ்தானின் வடபகுதியில் தாலிபான்களின் தாக்குதல் காரணமாக பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 22 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறுகிறார்கள். சரிஃபுல் மாகாணத்தில் உள்ள லஹ்மான் பள்ளத்தாக்கு வழியாக ஆப்கானிய படைகள் வாகன தொடரணியாக பயணித்துக் கொண்டிருந்த பொழுது தீவிரவாதிகள் மறைந்திருந்து தாக்குதலை நடத்தியுள்ளார்கள். இந்த தாக்குதலில் 7 பேர் பிணை கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்டுள்ளார்கள்.
பாலஸ்தீனத்தை ஒரு அரசாக அங்கீகரிக்க வேண்டுமா என்பது தொடர்பில் பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடையாள ரீதியான விவாதம் ஒன்றை நடத்துகின்றனர். இந்த ஆண்டின் முற்பகுதியில் அமைதி பேச்சுக்கள் முறிவடைந்ததன் பின்னர் பாலஸ்தீன விவகாரத்தில் அரசியல் கவன ஈர்ப்பு ஒன்றை கொண்டுவரும் முயற்சியாக எதிர்க்கட்சியான தொழிற்கட்சியால் முன்வைக்கப்பட்ட பிரேரணை ஒன்றின் நிமித்தமே இந்த விவாதம் நடக்கிறது. இது தொடர்பில் நடத்தப்படுகின்ற வாக்கெடுப்பு அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை பாதிக்காது என்றும் அமைச்சர்கள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்றும் பிரதமர் டேவிட் கேமரோன் கூறியிருக்கிறார். ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து முதல் நாடாக ஸ்வீடன் இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் பாலஸ்தீனத்தை ஓர் அரசாக அங்கீகரிப்பதாக கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
சோமாலியாவில் 20 ஆண்டுகளில் முதல் முறையாக அஞ்சல் சேவைகள் முறையாக தொடங்கியுள்ளன. இது மட்டுமின்றி சோமாலிய சரித்திரத்தில் முதல் முறையாக நாடு முழுவதும் அஞ்சலக குறியீட்டு எண்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த 1991 அங்கு ஆட்சி கவிழ்ந்த பிறகு அஞ்சலக சேவைகள் முற்றாக சீரழிந்து போயின. அங்கு இயல்பு வாழ்க்கை திரும்புகிறது என்பதற்கு இது மேலும் ஒரு உதாரணம் என்று தலைநகர் மொகதிஷுவில் உள்ள பிபிசியின் செய்தியாளர் ஒருவர் கூறுகிறார்.
லைபீரியாவில் இபோலா தொற்றை கட்டுப்படுத்துவதற்காக பாடுபடும் மருத்துவ தாதிமாரும் உதவியாளர்களும் முன்னெடுத்த தேசிய மட்டத்திலான வேலைநிறுத்த போராட்டம் பெரும்பாலும் தோல்வியடைந்திருக்கிறது. பெரும்பாலான சுகாதார பணியாளர்கள் வழமை போல வேலைக்கு திரும்பியதாக மொன்ரோவியாவில் இருக்கின்ற பிபிசி செய்தியாளர் ஒருவர் கூறினார். வேலைநிறுத்த போராட்டத்தை பொருட்படுத்த வேண்டாம் என்று மருத்துவ பணியாளர்களுக்கு அரசாங்கம் அழுத்தம் கொடுத்ததாக சுகாதார பணியாளர்களின் சங்கத்தின் தலைவர் கூறியிருக்கிறார். இபோலா நோயாளிகளை பராமரிக்கும் பணியாளர்களுக்கு கூடுதல் அபாயகளை கொடுப்பனவும் பாதுகாப்பு கருவிகளும் காப்புறுதியும் வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோருகின்றனர். ஆனால் ஏற்கனவே உடன்பட்ட தொகையிலும் பார்க்க கூடுதலான அபாயகளை கொடுப்பனவை கொடுப்பதற்கு அரசாங்கத்திற்கு வசதியில்லை என்று அரசாங்கம் கூறுகிறது.
அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை செய்திகள். இலங்கையின் உள்நாட்டுப் போர் காரணமாக கடந்த 24 ஆண்டுகளாக நிறுத்தப்பட்டிருந்த யாழ்ப்பாண ரயில் சேவை மீண்டும் இன்று முதல் துவங்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் தலைநகர் கொழும்புக்கும் வடக்கே யாழ்ப்பாணத்திற்கும் இடையிலான ரயில் சேவையை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இலங்கைக்கான இந்திய தூதுவர் வைகே சிங்யா அவர்களுடன் இன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்திருக்கின்றார். யுத்தம் காரணமாக கடந்த 24 ஆண்டுகளாக தடைப்பட்டிருந்த யாழ்ப்பாணத்திற்கான ரயில் சேவை யுத்தம் முடிவடைந்ததை அடுத்து ரயில் பாதை புதிதாக நிர்மாணிக்கப்பட்டு மீண்டும் தொடங்கப்பட்டிருக்கின்றது. கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள பழை நகரத்திலிருந்து 38 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள யாழ்ப்பாணம் ரயில் நிலையத்திற்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இலங்கைக்கான இந்திய தூதுவர் வைகே சிங்கா மற்றும் இலங்கை அமைச்சர்கள், முப்படைகளின் உயரதிகாரிகள், ரயில்வே திணைக்களத்தின் முக்கிய அதிகாரிகள் சகிதம் யாழ்தேவி ரயில் மூலமாக பயணம் செய்து யாழ்ப்பாணத்திற்கான ரயில் சேவையை ஆரம்பித்து வைத்தார். யாழ் செல்லும் வழியில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள கொடிகாமம், நாவட்குழி ஆகிய ரயில் நிலையங்களையும் ஜனாதிபதி திறந்து வைத்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் ரயில் நிலையத்தை வந்தடைந்த யாழ்தேவி ரயிலையும் ஜனாதிபதியையும் அங்கு குழுமியிருந்த மக்கள் ஆரவாரம் செய்து வரவேற்றனர். ஆயினும் அரசியல் காரணங்களை காட்டி ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களின் வடபகுதிக்கான வருகையை முதலமைச்சர் விக்னேஸ்வரன் உள்ளிட்ட தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினர் புறக்கணித்திருக்கின்றார்கள். யாழ்தேவி ரயிலில் பயணம் செய்கையில் செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் மக்களின் மனங்களை வென்று அவர்களின் மனத்துயரங்களை ஆற்ற வேண்டியிருக்கின்றது என கூறினார். வடக்கையும் தெற்கையும் இணைக்கின்ற ஒரு பாலமாகவே வடக்கிற்கான யாழ்தேவி ரயில் சேவை அமைகின்றது. 2009 மே மாதம் யுத்தம் முடிவடைந்ததிலும் பார்க்க இந்த ரயில் சேவையானது இருபகுதி மக்களையும் ஒன்றிணைக்க பெரிதும் உதவும் என்றார் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள். வடமாகாணத்திலிருந்து தென்னிலங்கைக்கு தொழில்கள் உள்ளிட்ட தேவைகளுக்காக செல்லும் மக்கள் பல தசாப்தங்களாக யாழ்தேவி ரயில் சேவையை பிரதானமாக பயன்படுத்தி வந்தனர். தென்னிலங்கைக்கும் வடக்குக்குமான முக்கிய சரக்கு விநியோக சாதனமாகவும் வடபகுதிக்கான ரயில் சேவை இருந்து வந்திருக்கின்றது. யுத்தம் காரணமாக அழிந்திருந்த வடபகுதி ரயில் பாதைகளை புதிதாக நிர்மாணிப்பதற்கு சலுகை கடன் அடிப்படையில் இந்திய அரசாங்கம் $800 மில்லியன் நிதியை வழங்கியிருந்தது. இந்த திட்டத்தின் கீழ் இந்திய அரசின் சர்வதேச நிறுவனமாகிய இர்கான் நிறுவனத்தினர் ஓமந்தையிலிருந்து யாழ்ப்பாணம் மற்றும் மதவாச்சியிலிருந்து தலைமன்னார் வரையிலான ரயில் பாதைகளையும் ரயில் சேவைக்கான சமிக்ஞை சாதனங்களையும் நிர்மாணித்திருக்கின்றார்கள். யாழ்ப்பாணத்திலிருந்து காங்கேசம் துறைக்கான ரயில் பாதையும் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றது.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையில் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு மீண்டும் தொடங்கப்பட்டிருக்கும் இந்த ரயில் போக்குவரத்து போரினால் பாதிக்கப்பட்ட வடமாகாணத்தின் பொருளாதார புத்துயிர்ப்புக்கு மிகவும் உதவும் என்று இலங்கை அரசு கூறுகிறது. இலங்கை அரசின் இந்த நம்பிக்கை சரியானதா என்று இலங்கை பொருளாதார வல்லுநர் முத்துகிருஷ்ண சர்வானந்தன் அவர்களை கேட்டார் மணிவண்ணன்.
ஓரளவுக்கு பொட்டன்ஷியல், அதாவது பொருளாதார ரீதியில் நன்மை பார்க்கக்கூடிய விடயங்கள் இருக்கின்றன. போருக்கு முன்னான காலப்பகுதியில் காங்கிரஸ் துறை, சிமெண்ட் தொழிற்சாலை மற்றும் பரந்தன் ரசாயன தொழிற்சாலை போன்ற தொழிற்சாலைகள் இருந்தபடியினாலும் மற்றது பெட்ரோலியம் போன்ற அத்தியாவசிய பொருட்களும் ரயில் மூலம்தான் வடமாகாணத்துக்கு யாழ்ப்பாணம் வரை காங்கிரஸ் துறை வரை ஏற்றி செல்லப்பட்டது. உலகளாவிய ரீதியில் ரயில்வே ஒரு பாரங்கூடிய பொதிகளை அல்ல பாரங்கூடிய பொருட்களை ஏற்றி செல்வதற்கு அதிக குறைந்த செலவுடைய ஒரு மார்க்கமாக இருக்கின்றது. இலங்கையிலே மாம்பாடுதான் கார்கோ டிரான்ஸ்போர்ட்டுக்கு ரயில்தான் வீதி போக்குவரத்தை விட பண ரீதியில் குறைந்தது. ஆகவே ரயில் மூலம் பொருட்கள் வடபகுதிக்கும் வடபகுதியிலிருந்து தென்பகுதிக்கும் ஏற்றி செல்ல அந்த மேலும் அந்த பொருளாதார தொடர்புகள் மேற்கொள்ளப்பட்டால் நிச்சயமாக பொருளியல் ரீதியில் டிரான்சாக்ஷன் கோஸ் என்று செல்வோம், டிரான்சாக்ஷன் கோஸ் குறைக்கப்பட்டு அதன் மூலம் நுகர்வு அவர்களுக்கு பொருட்கள் குறைந்த விலையில் கிடைக்கப்பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன.
சார், இந்த மாதிரியான ஒரு பொருளாதார புத்துயிர்ப்பு உண்மையில் ஏற்பட வேண்டுமானால் வெறும் பொருளாதார போக்குவரத்து இணைப்பு மட்டும் இருந்தால் அது போதாது. அங்கே யாழ்ப்பாணம் மற்றும் வடமாகாணத்திலே பொருளாதார நடவடிக்கைகளுக்கு தேவையான மற்ற நடவடிக்கைகளும் தொடங்கப்பட வேண்டும். நிலம் போன்ற பிரச்சனைகள், அங்கே காணி பிரச்சனைகள் போன்றவை இன்னும் அங்கே ஒரு அரசியல் பிரச்சனையாக இழுபட்டு கொண்டிருக்கும் நிலையில் பொருளாதார புத்துயிர்ப்பு பெறுவது என்பது இந்த ரயில் இணைப்பால் மட்டும் நடந்துவிடாது என்று ஒரு வாதம் இருக்கிறது. அது சரியான வாதம் என்று நினைக்கிறீர்களா?
நிச்சயமாக அது ஒரு முக்கியமான விடயம். பொருளாதார அபிவிருத்திக்கு போக்குவரத்து மாத்திரம் ஒரு காரணி அல்ல, அது நிச்சயமாக அது ஒரு முக்கிய காரணி. இருந்த பொழுதிலும் அதுக்கு மேலாக நான் முன்பு கூறியிருந்தேன், ரசாயன தொழிற்சாலை, சிமெந்த தொழிற்சாலைகள் இருந்ததென்று, இது அவை புதுப்பிக்கப்படாவிட்டாலும் போருக்கு பின்னான காலப்பகுதியில் அண்மையில் கிளிநொச்சியில் தைத்த ஆடைகளுக்கான தொழிற்சாலை அமைக்கப்பட்டிருக்கின்றது, கார்கில்ஸ் உணவு பதமிடும் தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்டிருக்க, அவ்வாறான புதிய வியாபாரங்கள் கிடைக்கக்கூடிய வசதி இருக்கின்றது. ஆனால் வீதி அபிவிருத்தியோ ரயில் அபிவிருத்தி போன்ற போக்குவரத்து தொடர்புகள் நிச்சயமாக வெவ்வேறு இடங்களுக்கு இடையிலான தூரத்தை குறைக்கின்றது, அரிதாக்கின்றது. இருந்த பொழுது மக்களுக்கு இடையிலான இடைவெளியை குறைக்க வேண்டுமாயின் அரசாங்கம் அதற்கு மேலாக அல்லது முதலீடுகளை, தனியார் முதலீடுகளை வடமாகாணத்தில் அதிகரிக்க வேண்டும் மாயின், நீங்கள் கூறியது போல் காணி பிரச்சனைகள், ஏனைய வியாபாரம் சம்பந்தமான அரசாங்கத்தின் கொள்கைகளில் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். அதுக்கு மாகாண சபையும் உதவி செய்யலாம், அனுகூலமாக இருக்கலாம். ஒவ்வொரு பல்வேறு விதமான கொள்கைகளில் மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டும் அந்த பொருளாதார புத்துணர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு.
பயணிகள் போக்குவரத்தை பொறுத்தவரையில் இது 30 ஆண்டுகளுக்கு முன்னால் கொழும்புக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையே பெரிய அளவு சாலை போக்குவரத்து என்பது இந்த அளவுக்கு மேம்பட்டுறாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது போருக்கு பிறகு இந்த A9 சாலையை அவர்கள் திருத்தி மேம்படுத்தி இருவழி பாதையாக, அதாவது டபுள் லேன் என்றெல்லாம் போட்டிருப்பதாக சொல்கிறார்கள். அந்த ஒரு சாலை போக்குவரத்திலே முன்னேற்றங்கள் ஏற்பட்ட பிறகு பயணிகள் ரயில் போக்குவரத்துக்கு முன்பு இருந்த அதே ஒரு முக்கியத்துவம் இருக்கும் என்று நினைக்கிறீர்களா?
நான் இருக்கும் என்றுதான் நினைக்கிறேன். ஏனெனில் இன்று வரை ரயில் போக்குவரத்து செலவினம் குறைவு, கட்டணங்கள் குறைவாகத்தான் இருக்கின்றது சாலை போக்குவரத்தை விட. கட்டண அறிவீட்டின்படி பார்த்தால் அது மலிவு. ஆகவே மக்கள் கூடுதலாக சாலை போக்குவரத்தை தவிர்த்து ரயில் போக்குவரத்து மூலம்தான் செல்வார்கள். அதை விட டிராஃபிக், அதாவது வீதிகளில் இப்பொழுது வாகனங்கள் நெரிசல்கள் அதிகமாக இருக்கின்றது. ரயிலில் அந்த பிரச்சனை இல்லை. ரயில் நேரத்துக்கு ஓடுமாயின் தடங்கள் இல்லாமல் ரயிலில் குறுகிய நேரத்தில் யாழ்ப்பாணத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
இலங்கை பொருளாதார வல்லுநர் முத்துகிருஷ்ணன் சார்வானந்தன். நேயர்களே, இது குறித்து உங்கள் கருத்துக்களை, உங்கள் அனுபவங்களை எழுதுங்கள். அவை நேயர் நேரம் நிகழ்ச்சியில் இடம்பெறும். அடுத்து இந்திய செய்திகள். நேற்று ஞாயிற்றுக்கிழமை இந்திய கிழக்கு கடற்கரையை தாக்கிய ஹூத் ஹூத் என்ற சக்தி வாய்ந்த புயல் மோசமான சேதங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்த மேலதிக விவரங்களை தருகிறார் டெல்லி செய்தியாளர் சங்கீதா ராஜன்.
ஹூத் ஹூத் என்ற சக்தி வாய்ந்த புயல் இந்தியாவின் கிழக்கு கடலோர பகுதியை நேற்று ஞாயிற்றுக்கிழமை தாக்கியதை அடுத்து அப்பகுதிகளில் ராணுவம் மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆந்திரப்பிரதேசம் மற்றும் ஒரிசா ஆகிய இரு மாநிலங்களுமாக 400,000+ அதிகமான மக்கள் தங்களின் வாழ்விடங்களை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர். இந்த புயலால் இரு மாநிலங்களில் மொத்தம் 8 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். உயிர் சேதத்தை விட பொருட்சேதம்தான் அதிகமாக ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரம் மற்றும் ஒரிசாவின் கரையோர பகுதிகளில் மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ளன. சேதமடைந்த கட்டிடங்கள், அறுந்து கிடக்கும் மின் விநியோக கம்பிகள், சாய்ந்து கிடக்கும் மின் கம்பங்கள் உள்ளிட்ட சேத காட்சிகளை செய்தி தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பி வருகின்றன. ஒரிசாவை விட ஆந்திர மாநிலத்தில்தான் புயலின் தாக்கம் அதிகமாக இருந்ததாக ஒரிசா மாநிலத்தில் உள்ள புவனேஸ்வரில் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வரும் தேசிய பேரிடர் மீட்பு படையினரின் தெற்கு பிராந்திய DIG SP செல்வன் BBC தமிழோசையிடம் தெரிவித்திருக்கிறார்.
அதாவது ஆந்திராவும் ஒடிசாவிலையும் வந்து தேசிய பேரிடர் மீட்பு படையினுடைய பல்வேறு அணிகள் வந்து பணியில் இருக்கின்றன. இந்த புயலினுடைய தாக்கம் வந்து பெரிய அளவிற்கு வந்து ஆந்திர பிரதேசத்தினுடைய வட மாவட்டங்கள்ல தான் இதனுடைய தாக்கம் உணரப்பட்டிருக்கிறது. எங்களுடைய பேரிடர் மீட்பு பணி படையினர் வந்து விசாகப்பட்டினத்துல பெரிய அளவுல முன்கூட்டியே அவர்கள் அங்கே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஆகையால் அங்கே மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஒடிசாவிலே கிட்டத்தட்ட 16 அணிகள் நிலைநிறுத்தப்பட்டன. புயலுக்கு 2 தினங்களுக்கு ஓரிரு தினங்களுக்கு முன்னாலே நிலைநிறுத்தப்பட்டன. ஒடிசாவிலே அவ்வளவு அதாவது ஆந்திராவிலே ஏற்படுத்திய தாக்கத்தை போல ஒடிசாவிலே இல்லை என்றே சொல்லலாம். சிறிய சிறிய தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அது முற்றிலும் ஒடிசாவினுடைய தென் மாவட்டங்களிலே ஏற்பட்டிருக்கிறது. அங்கே எங்களுடைய படையணிகள் புயலுக்கு முன்கூட்டியே நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றன. அவர்கள் எல்லோரும் பணியில் இருக்கின்றனர்.
இந்த புயல் அடித்த பிறகு இந்த மீட்பு நடவடிக்கைகள், நிவாரண நடவடிக்கைகள் எப்போது துவங்கின, இன்னும் எத்தனை நாட்களுக்கு நடைபெறும்?
ஆனால் நேற்று மதியம் போலத்தான் இந்த ஹுட்ஹுட் புயல் வந்து தாக்கம் தாக்கியது. அதற்கு பிறகு மாலை வரை, அதாவது புயலுக்கு பின்னாலும் ஒரு எச்சரிக்கை இருந்ததால், அதாவது தாக்கக்கூடும் என்ற எச்சரிக்கை இருந்ததால் மீட்பு பணிகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை. மாலை நேரங்களிலே மேற்கொள்ளப்பட்டன. இரவு நேரங்களிலே சில முக்கியமான இடங்களிலே, அதாவது போக்குவரத்துக்காக சில நேரங்களிலே படையணிகள் ஈடுபடுத்தப்பட்டன. ஆனால் இன்று பகலிலே அங்கே ஒரு ஆய்வு செய்யப்பட்டு எவ்வளவு சேதம் என்பது ஒரு முடிவுக்கு வந்த பிறகுதான் இன்னும் எத்தனை நாட்கள் ஆகும் என்று சொல்ல முடியும். மற்றபடி இப்பொழுது அறிவிப்பு சொல்ல முடியாது
என்றார் தேசிய பேரிடர் மீட்பு படையினரின் தெற்கு பிராந்திய DIG SP செல்வன்.
டெல்லி செய்தியாளர் சங்கீதா ராஜன். இந்தியாவின் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்த தயாநிதி மாறன் மற்றும் அவரது சகோதரர் கலாநிதி மாறன் ஆகியோர் பிரதான குற்றவாளிகளாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கும் ஏர்செல் மேக்சிஸ் ஒப்பந்தம் தொடர்பான வழக்கில் அவர்களை நேரில் ஆஜராகும்படி கோரும் சம்மன் அனுப்ப வேண்டும் என்கிற சிபிஐயின் கோரிக்கை குறித்து தனது தீர்ப்பை 29 அக்டோபர் பிறப்பிப்பதாக நீதிபதி அறிவித்திருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் மீண்டும் சங்கீதா ராஜன்.
ஏர்செல் மேக்சிஸ் ஒப்பந்தம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் தயாநிதி மாறன், சன் குடும்ப தலைவர் கலாநிதி மாறன் உள்ளிட்ட 8 பேர் மீது சிபிஐ தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகைக்கான சம்மன் அனுப்புவது தொடர்பிலான தனது உத்தரவை 29 அக்டோபர் அன்று பிறப்பிப்பதாக சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் இன்று திங்கட்கிழமை அறிவித்துள்ளது. கடந்த தேசிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக தயாநிதி மாறன் இருந்தபோது சென்னையின் ஏர்செல் உரிமையாளர் சிவசங்கரனை அமைச்சர் தயாநிதி மாறன் மிரட்டி சிவசங்கரனின் பங்குகளை மலேசியாவின் மேக்சிஸ் நிறுவனத்திற்கு விற்க செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்திருந்தது. அது தொடர்பில் வழக்கு பதிவு செய்து சிபிஐ விசாரணை நடத்தி வந்ததில், மாறன் சகோதரர்களுக்கு சொந்தமான சன் டைரக்ட் நிறுவன பங்குகளில் மேக்சிஸ் நிறுவனம் முதலீடு செய்திருப்பதை சிபிஐ கண்டுபிடித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் கடந்த ஆகஸ்ட் 29 தயாநிதி மாறன், கலாநிதி மாறன் உள்ளிட்ட 8 பேர் மீது டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் 72 பக்க குற்றப்பத்திரிகையை சிபிஐ தாக்கல் செய்தது. ஏர்செல் மேக்சிஸ் ஒப்பந்த முறைகேடு தொடர்பான இந்த வழக்கு இன்று சிபிஐ சிறப்பு நீதிபதி OP சாயினி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கு தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் நேரில் ஆஜர்படுத்தி விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் இன்று கோரிக்கை விடுத்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்டுக்கொண்ட பின்னர் குற்றம் சாட்டப்பட்ட 8 பேருக்கும் சம்மன் அனுப்புவது தொடர்பான உத்தரவு எதிர்வரும் 29 அன்று பிறப்பிக்கப்படும் என்று சிறப்பு சிபிஐ நீதிமன்றத்தின் நீதிபதி OP சாயினி தெரிவித்தார். இதனிடையே தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஜாமீன் மனு எதிர்வரும் வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. ஜெயலலிதா சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஜாமீன் மனுவை உடனடியாக விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளும்படி ஜெயலலிதா சார்பில் ஆஜரான உச்சநீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் நாரிமன் கோரினார். அதற்கு பதிலளித்த நீதிபதிகள் இந்த மனுவை வெள்ளியன்று விசாரிப்பதாக தெரிவித்தனர். சொத்துக்குவிப்பு வழக்கில் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றுள்ள தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பெங்களூரு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்.
சங்கீதராஜனின் இந்த செய்தியுடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் BBCயின் தமிழோசை.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது BBC தமிழோசை.
அடுத்து சர்வதேச செய்திகள். இந்த ஆண்டுக்கான பொருளாதாரத்துறைக்கான நோபல் பரிசு பிரான்சை சேர்ந்த ஜான் த்ரோல் அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த BBC தகவல்களை தமிழில் தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
பிரான்சின் பொருளாதார வல்லுநர் ஜான் த்ரோல் மார்க்கெட் பவர் அண்ட் ரெகுலேஷன், அதாவது உலக சந்தையில் நிலவும் நிறுவனங்களின் ஆதிக்கம் பற்றியும் அந்த நிறுவனங்கள் மீதான கட்டுப்பாடுகள் பற்றியும் ஆற்றியிருக்கின்ற ஆய்வுப் பணிகளுக்காக நோபல் பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கிறார். இதுவரை பொருளாதாரத்துறையில் நோபல் பரிசு வென்றுள்ளவர்களின் சராசரி வயதை விட 6 வயது குறைவான ஜான் திரோலுக்கு இப்போது 61 வயதாகிறது. திரோலின் பொருளாதார ஆய்வுப் பணிகள் மூலம் சந்தைகளை நெறிப்படுத்துகின்ற மற்றும் சந்தை போட்டிகளை நிர்வகிக்கின்ற அதிகார மையங்களுக்கு புதிய வழிகள் கிடைத்துள்ளது என்று நோபல் பரிசினை அறிவித்திருக்கின்ற குழு தெரிவித்தது. திரோல் எமது காலத்தில் மிகவும் ஆழமாக செல்வாக்கு செலுத்தியிருக்கின்ற பொருளாதார வல்லுநர்களில் ஒருவர் என்று பரிசு குழு பாராட்டியிருக்கிறது. உலகில் பல தொழிற்துறைகளில் ஒரு சில பெரிய நிறுவனங்களும் அல்லது ஒரே ஏகபோக நிறுவனங்களுமே ஆதிக்கம் செலுத்தி வருகின்றன. இந்த நிறுவனங்களை கட்டுப்படுத்தாமல் விட்டுவிடுவது பொருள் விலை அதிகரிப்பு போன்ற சமூகத்துக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று கருதப்படுகிறது. திரோலின் ஆய்வுப் பணி நடக்கும் வரை அரசாங்கங்களும் சந்தைகளை நிர்வகிக்கும் அமைப்புகளும் சாதாரண விதிமுறைகளையே கடைபிடித்து வந்திருக்கின்றன. அதாவது ஏகபோக ஆதிக்கத்தை செலுத்துகின்ற நிறுவனங்களின் விலைகளுக்கு உச்சவரம்பு விதிப்பது, போட்டி நிறுவனங்களுக்கு இடையே கூட்டுறவை தடை செய்வது போன்ற வழிகளிலேயே சந்தைகள் நிர்வகிக்கப்பட்டு வந்திருக்கின்றன. ஆனால் இப்படியான கட்டுப்பாடுகள் கூட சில சந்தர்ப்பங்களில் மோசமான சமூகத்துக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்திவிடும் என்பதை திரோல் காண்பித்திருக்கிறார். கடந்த ஆண்டு அமெரிக்காவின் 3 பொருளாதார நிபுணர்களான யூஜின் ஃபார்மா, லாஸ் பீட்டர் ஹான்சன் மற்றும் ரோபர்ட் ஷீலர் ஆகியோர் சொத்து விலைகள் தொடர்பில் நேரடி மற்றும் மறைமுக கண்காணிப்புகள் மூலமும் அனுபவங்கள் மூலமும் நடத்திய ஆய்வுகளுக்காக நோபல் பரிசினை வென்றிருந்தனர். இன்று சொத்துக்களின் விலைகள் தொடர்பில் நிலவுகின்ற புரிந்துணர்வுகளுக்கு இந்த 3 பேருமே அடித்தளமிட்டிருந்ததாக நோபல் பரிசு குழு கூறியிருந்தது.
பிபிசி செய்தியை தமிழில் தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. மூளையில் இருக்கும் நியூரான்களில் உடலில் சுரக்கும் ஆக்சிடோக்சின் என்கிற ஹார்மோனுக்கு ஏற்ப மாறுகின்ற ஒரு சில நியூரான்கள் தான் ஒருவரது பாலுணர்வை கட்டுப்படுத்துகின்றன என்பதை எலிகளில் ஆய்வு நடத்தி விஞ்ஞானிகள் கண்டறிந்திருக்கிறார்கள். இது பற்றிய பிபிசியின் மேலதிக விவரங்களை தமிழில் தருகிறார் சாதாத்.
காதல் ஹார்மோன் என்றே சொல்லப்படுகின்ற ஆக்சிடோசின்கள் தான் பாலுணர்வு வழிந்தோடும் வேளைகளில் ஒருவரது நடவடிக்கைகளையும் செயற்பாடுகளையும் கட்டுப்படுத்துகிறது என்பது நமக்கு ஏற்கனவே ஓரளவுக்கு தெரிந்த விஷயம்தான். அப்படி இருக்க ஆக்சிடோசினால் ஆட்கொள்ளப்படுகின்ற மூளையின் நியூரான் தொகுதியை எலிகளில் செயலிழக்கச் செய்து விஞ்ஞானிகள் ஆராய்ந்தபோது ஒரு ஆணெலிக்கு ஒரு கட்டையை பார்ப்பதும் கூட தயாராக இருக்கின்ற ஒரு பெண்ணெலியை பார்ப்பதும் ஒன்றாகவே இருந்திருக்கிறது. அதாவது இவ்விரண்டையும் பார்க்கும்போது அதன் மூளையில் ஏற்படும் உணர்வு ஒரே மாதிரியாக இருந்தது என செல் என்ற அறிவியல் சஞ்சிகையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்களுக்கு மட்டும்தான் என்றில்லை, பெண்ணெலிகளும் துணை தேடும் பருவத்தில் இந்த நியூரான்களை கட்டுப்படுத்திவிட்டால் அவை பாலுறவில் நாட்டம் கொள்வதே இல்லை என்று நிரூபணமாகி இருக்கிறது. ஆக இந்த நியூரான்களை கட்டுப்படுத்திவிட்டாலோ அல்லது ஆக்சிடோசின் சுரப்பதை கட்டுப்படுத்திவிட்டாலோ காமம் காலியாகிவிடும் என்றுதான் தெரிகிறது. இந்த ஆய்வின் முடிவுகள் சிறப்பம்சம் வாய்ந்தவை, ஏனென்றால் மிக குறைந்த அளவில் இருக்கும் இந்த நியூரான்களுக்கு இத்தனை வல்லமை இருப்பது இப்போதுதான் விளங்குகிறது என்கிறார் இந்த ஆய்வில் பங்காற்றிய நியூயார்க் ராக்ஃபெல்லர் பல்கலைக்கழகத்தின் நதானியல் ஹெயின்ஸ். மூளையுடைய மேற்பரப்பின் முன்பகுதியில் இருக்கும் ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் என்று சொல்லப்படும் இடத்தில் ஆக்சிடோசின் வயப்படும் இந்த நியூரான்கள் அமைந்திருக்கின்றன. ஒருவரது குணாதிசயம், அவரது கற்கும் ஆற்றல், அவரது சமூக நடத்தைகள் போன்றவற்றை கட்டுப்படுத்தும் மூளைப்பகுதி இது. அதேபோல ஒரு பெண் பிள்ளை பெற்றவுடன் தான் பெற்ற பிள்ளை மீது அவருக்கு ஏற்படும் பாசத்துக்கும் பிணைப்புக்கும் பின்னால் இருப்பது ஆக்சிடோசின் ஹார்மோன்கள். நியூரான்கள் ஒன்றுடன் ஒன்று தகவல் பரிமாறிக்கொள்ளும் பாலமாக ஆக்சிடோசின் ஹார்மோன் செயல்படுவதை இந்த ஆய்வு நிரூபித்திருக்கிறது.
பிபிசி செய்தியை தமிழில் தந்தவர் சாதாத். நிகழ்ச்சியில் அடுத்ததாக விளையாட்டரங்கம், தயாரித்து வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இன்றைய விளையாட்டு அரங்கில் முதலாவதாக இந்தியாவின் புனே நகரில் நடைபெற்று வரும் உலக இளையோர் சதுரங்க போட்டி குறித்த ஒரு பார்வை. இந்த போட்டி இந்த மாதம் 5ஆம் தேதி தொடங்கி 20ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் மொத்தமாக 215 சதுரங்க வீரர்கள் உலகெங்கிலிருந்தும் வந்து பங்கு பெறுகிறார்கள். போட்டிகள் தொடங்கி 1 வாரமான நிலையில் இது குறித்து இந்தியாவின் முன்னாள் கிராண்ட் மாஸ்டரான அரவிந்த் ஆரோன் அவர்களிடம் பேசினேன்.
7 சுற்று முடிஞ்சிருக்கு, இன்னொரு 6 சுற்றுகள் இருக்கின்றன. இப்போ இதுல வந்து கேர்ள்ஸ் செக்ஷன்ல பார்த்தா 5 பேர் லீடிங்ல இருக்காங்க. அதுல இந்தியாவை சேர்ந்த பத்மினி ரூத், ஒரிசால உள்ள பிளேயர், இந்தியாவுக்கு கோல்டு மெடல் வாங்கி கொடுத்தாங்க செஸ் ஒலிம்பியாட்ல ஆகஸ்ட் மாசம். சோ ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கு அவ மேல. 5 பிளேயர்ஸ் லீட் பண்றாங்க, அதுல பத்மினி ரூத்தும் உண்டு. ஸோ மற்ற இந்தியன்ஸ் எல்லாரும் ரேட்டிங் படி இப்போ நந்தீதா இவானா அவங்கெல்லாம் நல்லா பண்ணுறாங்க, ஆனால் மெடல் வாங்குற டிஸ்டன்ஸ்ல வருவாங்களான்றது கொஞ்சம் டவுட் இருக்கு. அதில்
ஆடவர் பிரிவில் அதில் எப்படி இருக்கு வாய்ப்பு?
ஜூனியர் பாய்ஸ்ல பார்த்தா இந்தியாவை சேர்ந்த எஸ் எல் நாராயணன்ன்றவர் வந்து ஜாயிண்ட் செகண்ட் பிளேஸ்ல இருக்காரு. அதுல வந்து கோரி ஜார்ஜ்னு பெருவின் பிளேயர் வந்து லீடிங்ல இருக்காரு. அவர் வந்து 7 சுற்றுல 6 பாயிண்ட் எடுத்திருக்காரு, மீதி 6 ரவுண்ட் இருக்கு. இதுல காம்படிஷன் வந்து ரொம்ப ஹையா இருக்கு. ஒரு சைனீஸ் பிளேயர் லூ ஷாங்லைன்னு ஒருத்தர் வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்காரு. நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க அதே பாயிண்ட்ல, 4 பிளேயர்ஸ் இருக்காங்க 5.5 பாயிண்ட்ல. அதுல திருவனந்தபுரம் சேர்ந்த சுனில் டர்ட் லினியா நாராயணன் அப்படின்றவரும் இருக்காரு, எஸ் எல் நாராயணன் சொல்லுவோம், அவரும் இருக்காரு. அவர் வந்து ஆல்ரெடி இன்டர்நேஷனல் மாஸ்டர், ஃபியூச்சர்ல கிராண்ட் மாஸ்டர் ஆகக்கூடிய ஒரு பிளேயர். அவர் வந்து தோக்காம நல்லா சாலிடா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த ஈவெண்ட்ல இவ்வளவு தூரம். மற்ற சில பிளேயர்ஸ்ல நிறைய எதிர்பார்ப்பு இருக்க பிளேயர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அரவிந்த் சிதம்பரம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். விதித் குஜராத்தின்ற வந்து வேர்ல்டு ஏஜ் குரூப் சாம்பியனா இருந்த ஒரு பிளேயர், ஸோ அவங்க எல்லாம் இன்னும் ரெக்கனிங்ல இருக்காங்க.
இப்போ இந்த ஜூனியர் செஸ் சாம்பியன்ஷிப்ல விளையாடக்கூடிய இந்திய விளையாட்டு வீரர்களின் திறமைகள் அவங்களுடைய செயல்பாடை வச்சு பார்க்கும் பொழுது அடுத்த ஆனந்தாக வரக்கூடியவர் அப்படின்னு யாரையாவது அடையாளப்படுத்த முடியுமா? அதுக்கான வாய்ப்பு இருக்கா?
இமீடியட்டா சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனா நிறைய டேலண்டட் பீப்புள் இருக்காங்க.
இப்ப இந்த பூனால நடந்து வர இந்த சாம்பியன்ஷிப் போட்டிகள்ல இலங்கையில இருந்து ஒரு வீரர் வந்திருக்கார், அவர் அவருடைய செயல்பாடு இது வரைக்கும் எப்படி இருந்திருக்கு?
இலங்கையில இருந்து இருக்கிற பிளேயர் வந்து சீட் நம்பர் 133 ஸ்டார்ட் பண்றாரு. அவர் வந்து கேரிடேட் மாஸ்டர் தொலு வீரா மினுல் சஞ்சுலா அவருடைய பேர். அவர் வந்து 2.5 பாயிண்ட்ஸ் தான் எடுத்திருக்காரு 7 கேம்ஸ்ல. ஆனாலும் அவருடைய ரேட்டிங் சார்ட்டை பார்த்தா ஒரு பெரிய மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ண மாதிரி இருக்கு. ஏன்னா 73 ரேட்டிங் பாயிண்ட் கெயின் பண்ணியிருக்காரு. ஸோ பூனாக்கு ஸ்ரீலங்கால இருந்து வந்ததுனால அவருக்கு ஒரு பெரிய கெயின். ஸோ அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இஸ் வே அபவ் ஹிஸ் நார்மல் ரேட்டிங். ஸோ இங்க வர்றது அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி.
இந்தியாவின் முன்னாள் கிராண்ட் மாஸ்டர் அரவிந்த் ஆரோன். அடுத்து தடகள போட்டிகள் தொடர்பான ஒரு தகவலுடன் டெல்லியிலிருந்து பிபிசியின் சங்கீதா ராஜன்.
உலக அளவில் விளையாட்டுத் துறையில் ஊக்க மருந்து பயன்பாட்டு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி அதன் காரணமாக தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் இழந்த பெருமைகளை மீட்டுக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் எனும் குரல் இப்போது ஒலிக்க தொடங்கியுள்ளது. அமெரிக்காவின் அதிவேக ஓட்ட வீரர் ஜஸ்டின் காட்லின் அப்படியான குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி 2 வருடம் போட்டிகளில் பங்கு பெறுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தார். இப்போது அந்த தடை நீங்கி மீண்டும் போட்டிகளில் பங்கேற்று வருகிறார். 2 முறை ஊக்க மருந்து பயன்பாட்டு குற்றத்துக்காக அவர் சர்வதேச சம்மேளனத்தில் தண்டிக்கப்பட்டுள்ளார். இந்த ஆண்டு 100 மீட்டர் ஓட்டத்தை மிக குறைந்த நேரத்தில் அவர் ஓடியுள்ளார். அமெரிக்காவில் விளையாட்டுத் துறையில் ஊக்க மருந்து பயன்பாட்டுக்கு எதிரான அமைப்பின் தலைவரான டிராவிஸ் டைகார்ட் அவர்களே தண்டனை அனுபவித்த விளையாட்டு வீரர்கள் தமது கௌரவத்தை மீட்க மீண்டும் வாய்ப்புகள் அளிக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். கடந்த 2011 இரண்டாவது முறையாக ஊக்க மருந்து பரிசோதனையில் தோல்வியடைந்த பிறகு தண்டிக்கப்பட்டு பின்னர் தடை நீங்கி மீண்டும் போட்டியிட வந்தபோது அவருக்கு எதிராக கோபாவேசங்கள் எழுந்தன. நேர்மையற்ற ஒருவருக்கு சர்வதேச போட்டிகளில் பங்கேற்க மீண்டும் வாய்ப்புகள் அளிக்கப்படக்கூடாது எனும் குரல்கள் எழுந்த நிலையிலேயே தவறிழைத்து தண்டனை அனுபவித்த பிறகு அவர்கள் தமது இழந்த கௌரவத்தை மீட்டெடுக்க வாய்ப்புகள் வழங்க வேண்டும் என்று டிராவிஸ் டைகார்ட் வாதிடுகிறார். இதனிடையே ஆஸ்லோ பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு ஆய்வின் முடிவு ஊக்க மருந்து பயன்பாடு குறித்து புதிய கண்டுபிடிப்புகளை வெளியிட்டுள்ளது. ஸ்டெராய்டுகள் கொடுக்கப்பட்டு எலிகள் மீது நடத்தப்படும் ஆய்வில் அதன் தாக்கம் நீண்ட நாட்களுக்கு இருந்தது என்று கண்டறியப்பட்டுள்ளது. ஆனால் இதேபோல் மனிதர்கள் மீதும் தாக்கம் இருக்குமா என்பதை உறுதியாக சொல்ல முடியாது என்று அந்த ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். ஆகவே பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஊக்க மருந்து பயன்படுத்தியிருந்தாலும் அதன் எச்சங்கள் இன்னும் உடலில் இருக்குமாயின் அவர்களால் வேகமாக ஓடி வெற்றிகளை பெற முடியும் என்று விளையாட்டுத் துறையில் ஊக்க மருந்து பயன்பாட்டுக்கு எதிரானவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் தண்டனை காலம் முடிந்த பிறகு அந்த விளையாட்டு வீரர் இழந்த தனது பெருமையை மீட்க வாய்ப்பளிக்க வேண்டும் என ஊக்க மருந்து பயன்பாட்டுக்கு எதிரான அமெரிக்க தேசிய அமைப்பின் தலைவர் டிராவிஸ் டைகார்ட் இப்போது வாதிடுகிறார்.
டெல்லியிலிருந்து பிபிசியின் சங்கீதா ராஜன்.
விளையாட்டரங்கம் கேட்டீர்கள, தயாரித்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். அடுத்து இருக்கும் நேரத்தில் சில தலைப்புச் செய்திகள்.
தென்னாப்பிரிக்க தடகள வீரர் ஆஸ்கர் பிஸ்டோரியஸுக்கு சமூக பணியை தண்டனையாக அளிக்க வேண்டும் எனும் கருத்து தொடர்பில் அரச தரப்பும் அவரது தரப்பும் கடுமையான வாக்குவாதங்களில் நீதிமன்றத்தில் ஈடுபட்டார்கள். ஆப்கானிஸ்தானின் வடபகுதியில் தாலிபான்களின் தாக்குதல் காரணமாக பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 22 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். சோமாலியாவில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு அஞ்சல் சேவைகள் தொடங்கியுள்ளன.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் எங்கள் இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.